திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று சொல்ல மறந்த கதை.
தற்கால நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்பாளிகளில் ஒருவர் நாஞ்சில் நாடன். இந்தியாவின் தென்கோடி நிலப்பரப்பான நாஞ்சில் நாட்டைச் சார்ந்த வீரநாராயண மங்கலம் என்ற கிராமத்தில் சுப்பிரமணியமாக பிறந்த நாஞ்சில் நாடன் தற்பொழுது 70 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். பழந்தமிழ் மரபு இலக்கியங்களில் ஆழ்ந்த அறிவும் நவீன இலக்கியத்தில் கூறிய சமூக பார்வையும் கொண்ட நாஞ்சில் நாடன் இதுவரை 6 நாவல்கள், 9 சிறுகதை தொகுப்புகள், 2 கவிதை தொகுதிகள், 6 கட்டுரை தொகுப்புகள் என எழுதியதோடு தொடர்ந்தும் எழுதி கொண்டிருப்பவர். இவர் எழுதிய இந்த படைப்புகளை மேல் ஆய்வு செய்தே இதுவரை 15 பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். பல பல்கலைக்கழகங்களில் இவரது இலக்கியங்கள் பாடநூல்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் கலைமாமணி, பாரத தேசத்தின் சாகித்ய அகாடமி, கனடாவின் இலக்கிய தோட்ட இயல் விருது போன்ற இன்னும் பல விருதுகள் இவரது தமிழை கௌரவித்திருக்கின்றன. நாஞ்சில் நாடன் முதன் முதலாக எழுதிய தலைகீழ் விகிதங்கள் என்ற புதினம் 1977 ஆண்டில் வெளியிடப்பட்டது. திருமணமானபின் ஒரு பெண் பெற்றோரை பிரிந்து பூந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு அவள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், முரண்பாடுகள், மன உணர்வுகளை பற்றி அன்றைய காலத்திலிருந்தே பல கவிதைகள், நாவல்கள், சிறுகதைகள் என்று இலக்கியங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் நிர்பந்தத்தாலோ அல்லது வசதிக்கு ஆசைப்பட்டோ ஒரு பணக்கார வீட்டிற்கு வீட்டு மாப்பிள்ளையாக போகும் ஒருவனை பற்றி அவன் எதிர்கொள்ளும் அவமானங்கள், வாழ்க்கை பிரச்சனைகள் பற்றி அதிக இலக்கியங்கள் வெளிவந்ததாக தெரியவில்லை. இந்த பிரச்சனையே யதார்த்தமாக பேசுகின்றது நாஞ்சில் நாடனின் தலைகீழ் விகிதங்கள் நாவல்.
அத சொல்லிட்டீங்களே முதலியாரே.
எதம்மா?
பையன் நம்ம வீட்டோடயே இருக்கணுங்கறத.
ஏம்மா அத சொல்லாமலே நாங்க பேசிருப்போம், ஏன் சொல்லீங்க? நீ சொல்லல.
சொல்ல எங்க விடுறா?
அந்த பையனுக்கு கல்யாணம் ஆவாம தங்கச்சி வேற ஒண்ணு இருக்காமே, உங்களுக்கு புரிஞ்சதா? இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு அந்த நகனட்ட எல்லாம் எடுத்து போட்டு அவன் தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துக்கு தள்ளி விட்டுடலான்னு கூட ஐடியா இருக்கும்.
இதுவரை 5 மறுபதிப்புகளை கண்ட தலைகீழ் விகிதங்கள் நாவலை 2002 ஆண்டில் இயக்குனர் தங்கர் பச்சான் சொல்ல மறந்த கதை என்ற பெயரில் திரைப்படமாகவும் மாற்றியிருந்தார்.
கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தைச் சேர்ந்த திரு பச்சமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானமாகிய நான், மயிலாடுதுறை வட்டம் பரமசிவரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சொக்கலிங்கம், திருமதி நீலாவதி ஆகியோரின் மகளுமாகிய பார்வதி என்கிற உங்களை இன்று முதல் மனைவியாக்கி கொள்ள சம்மதிக்கிறேன்.
கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தை சேர்ந்த திரு பச்சைமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானு என்கிற உங்களை இன்று முதல் கணவனாக்கி கொள்ள சம்மதிக்கிறேன். எனது உயிர் உள்ளவரை இனிமேல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சம உரிமை அளித்து உங்களின் எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்துக்கொண்டு நல்ல மனைவியாக இருந்து இல்லறத்தை நடத்துவேன் என உறுதியளிக்கிறேன்.
தலைகீழ் விகிதங்கள் நாவலின் சம்பவங்கள் நாஞ்சில் நாடரின் சொந்த ஊரான வீரநாராயண மங்கலம், அதனோடு ஒட்டியுள்ள இரச்சகுளம், சுற்றியுள்ள சுசீந்திரம், நாகர்கோயில், கன்னியாகுமரி போன்ற ஊர்களில் நடப்பதாக எழுதியிருக்கின்றார். ஆனால் சொல்ல மறந்த கதை திரைப்படத்தினை பன்ருட்டி, நெய்வேலி, மாயவரம் என்று தனது சொந்த மாவட்டமான கடலூருக்கு நகர்த்திவிட்டார் இயக்குனர் தங்கபச்சன். அதேபோல் நாஞ்சில் நாட்டில் சொக்கலிங்கம் பிள்ளை, நீலா பிள்ளை, சண்முகம் பிள்ளை என்றிருந்த பாத்திர பெயர்கள் சொக்கலிங்கம் படையாட்சி, சண்முகம் முதலியார் என்று மண்ணுக்கேற்றவாறு வர்ணங்களும் மாறியிருக்கின்றன. மூலக்கதையையோ அதன் மையப் பொருளையோ மாற்றாமல் நாவல் ஒளிவந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் திரைப்படம் தயாரிக்கப்பட்டதால் காலத்திற்கேற்ப கதையை நகர்த்தும் போக்கில் மட்டும் சில மாற்றங்கள் திரைப்படத்தில் செய்யப்பட்டுள்ளன. 6 பேர் கொண்ட குடும்பத்தில் மூத்த பிள்ளையான சிவதானு முதுகலை பட்டதாரி, இருந்தும் அன்றாட பொழுதிற்காக கூலி வேலையும் செய்பவன். நல்லதொரு உத்தியோகத்தில் அமர்ந்து தன் குடும்பத்தை உயர்த்திவிட வேண்டுமென்ற தன்முனைப்பு கொண்டவன். நகரில் உணவகம் வைத்திருக்கும் பெரும் பணக்காரரான சொக்கலிங்கம் 2 பெண் பிள்ளைகளின் தந்தை. மூத்த மகள் பார்வதியை சிவதானுவுக்கு மனம் பேசுகின்றார். தன் மாமனாருக்கு இருக்கும் செல்வாக்கால் தனக்கொரு நல்ல உத்தியோகத்தை இலகுவாக தேடிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் சிவதானுவும் சம்மதித்தான்.
எம்பி இருக்காரா?
என்ன விஷயமா பார்க்கணும்?
வேலை விஷயமா பார்க்கணும்.
அப்படிங்களா
சார்? வணக்கம் சார்.
லாஸ்ட் வீக் உங்க மாமா பார்த்தம்பா, அவரு அது விஷயமா ஒண்ணு ட்ரை பண்ண வேணால சொன்னாரு. அதான் அவருடைய ஹோட்டல பாத்துட்டீங்களாமே, வேலைக்கு போனா என்ன சம்பளம் கொடுத்துட போறான், இருக்கிற சத்தை கவனிக்கவே நேரம் இல்லைன்னாரு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அவர் சொல்றது நியாயமா தான் தெரியுது.
வேலையொன்று கிடைத்துவிட்டால் யாருக்கும் அடிபணியாமல் சொந்த காலில் நிற்கலாம் என்பது அவன் எண்ணம். அவனை வீட்டோடு மாப்பிள்ளையாக்கிவிட்டால் இருக்கும் சொத்துக்களையும் காப்பாற்றி தொழிலையும் வளர்த்துக் கொள்ளலாம் என்பது மாமனாரின் எண்ணம். இருவரினதும் எதிரெதிரான எண்ணங்களால் குடும்பத்துக்குள் முரண்பாடு தோன்ற உறவுகளுக்குள் விரிசல். இந்த வேளையில் அவனோர் குழந்தைக்கு தந்தையாக புதியதோர் வேலையும் வேற்றூரில் கிடைக்கின்றது.
இருக்கிற எல்லா ஜாமனும் எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் அங்கேயும் அது இல்லைன்னு தெரியக்கூடாது. காலையில் உங்கள் அப்பா கார் கொடுக்குறாரா பார், இல்லாட்டி டாக்ஸி பிடிச்சிக்கலாம். என்ன காலையில் வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா? ஐயா அம்மா இன்னும் பாப்பாவை பார்க்கவே இல்லைல்ல, அவங்களுக்கும் காட்டிட்டு அப்படியே பாட்டிக்கும் காட்டிட்டு ராத்திரிக்கு வீட்டில் தங்கிட்டு காலையில் கிளம்பினோம்னா செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும்.
இப்போதான் பிள்ளை டாக்டர் கிட்ட போகாமல் நல்லா இருக்கு. அங்கே எங்கேயும் நலைய வச்சு பிள்ளையை வீணாக்கிடாதீங்க. பிள்ளை பெருசாச்சுன்னா எங்கே வேணாலும் போகலாம்.
அம்மா சொல்றதுதான் சரி, குளிக்க வைக்கிறதுனாலே எனக்கு பயமா இருக்கு.
குடும்ப விரிசல் விரிவாக விரிவாக பெண்ணும் பெற்றவர் பக்கமே நிற்கின்றாள். ஆண்கள் இருவருக்குள்ளும் இருந்த உள்ளார்ந்த ஏமாற்றம் ஒரு நாள் பெரும் பகையாய் வெடித்து விடுகின்றது.
நீ அடிக்கிறது ஒவ்வொரு நாளும் துணிச்சிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட கூடாது.
நினைக்கிறியா? அது சாகிற வரைக்கும் நடக்காது.
சரியான ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பளுக்கு பிறந்தவனா இருந்தா பொண்டாட்டி புள்ளேன்னு சொல்லிட்டு இந்த பாச கொடுங்க ஏறாத.
ஏறத்தாழ 20 மாதங்கள் அவன் மனைவியையோ பிள்ளையையோ சந்திக்கவில்லை. ஒரு படித்த இளைஞனின் அகவேட்கையின் சோகம், கோபம், விரக்தி என்று அவனது மன உணர்வுகளை வாசகன் ஒருவன் தன் உணர்வாக உணரும் வண்ணம் சிறப்பாக எழுதியிருக்கின்றார் நாஞ்சில் நாடன். நாவல் எழுதப்பட்ட காலத்தில் அக உணர்வுகளை பரிமாறும் சிறப்பான சாதனமாக இருந்தது கடிதங்கள். நாவலிலும் சில கடிதங்கள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. குறிப்பாக சிவதானுவின் தந்தை, பார்வதியின் தங்கை பவானி, சிவதானுவின் நண்பரின் மனைவி காந்திமதி போன்றோர் எழுதிய கடிதங்கள் அவனது கற்பாறை மனதை உடைத்த உளிகளாகி இருக்கின்றன. ஆனால் படம் தயாரிக்கப்பட்ட நேரத்தில் கடிதங்களுக்கு வலு இருக்கவில்லை. அதனால் நாவலில் இல்லாத ஒரு புதிய பாத்திரத்தை வேலைக்கார சிறுமியாக உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர் தங்கபச்சன்.
உங்களெல்லாம் மறந்துட்டீங்களா மாமா? அக்கா உங்க நினைப்பாவே கிடக்கு. வீட்டுக்கு வரவே மாட்டீங்களா? மாதவி வந்து பாருங்களேன், உங்களை மாதிரியேதான் இருக்குது, உங்களை மாதிரியேதான் நடக்குது. உங்க போட்டோ பார்த்து பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லுங்க.
கதவை ஒரு கையால் விலக்கி பிடித்து கொண்டு ஒரு காலை எடுத்து சிவதானு காரினுள் வைத்தான். நில்லுங்கோ, யார் இது, எங்கிருந்து இந்த குரல்? சிவதானு திரும்பி பார்த்தான். அவனை எட்டி பிடித்து விடுகின்ற வேகத்தில் ஓட்டமும் நடையுமாக பார்வதி தெருவை கடந்து அவனை நெருங்கினாள். நிதானமாக சிவதானு நின்ற வாக்கிலேயே பார்வதியை ஏறிட்டு பார்த்தான். அந்த கண்கள் அவை சொன்ன கதை. நீண்ட நெடுமூச்செறிந்தான் சிவதானு. காரிலிருந்து காலை வெளியே எடுத்து கதவை அவளுக்காக திறந்தான். புயல் போல காரினுள் புகுந்து இருக்கையில் விழுந்தாள் பார்வதி. அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மாதவியை பார்வதியிடமிருந்து பிடுங்கி மார்புற பிணித்து முத்தமிட்டான் சிவதானு. மடிமீது விழுந்து குலுங்கி அழுத பார்வதியின் முதுகை அவனது இடதுகை ஆதரவாக தடவி கொடுத்தது என்று தலைகீழ் விகிதங்கள் நாவலை முடிக்கின்றார் நாஞ்சில் நாடர்.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம், சொல்ல மறந்த கதை.